இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. தொழவேடும் சிரம் தாழ்த்தி அவர் அன்பையும் சிந்திக்க வேண்டும் கரம் கூப்பிக்க.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இதாநாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக அந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் தேவனுக்கு எப்படி நன்றி கடன் தீர்ப்பது. How we can be thankful to God என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு யாராவது உதவி செய்திருப்பார்கள் என்றால், நிச்சயமாகவே அவர்கள் செய்த உதவியை நன்றி மறக்காமல் வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. நாம் எப்படி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். சங்கீதம் 107:21-22, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சதத்தோடு விவரிப்பார்களாக. சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும். ஏனென்றால் அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், ஆகையால் அவரை துதிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு நான் பாத்திரனா, நான் தகுதியுள்ளவனா என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை நான் ஆண்டரை விட்டு வலுவிலகி சென்றிருக்கிறேன், எத்தனை முறை ஆண்டருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்களை செய்திருக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் அப்படி இருந்தோம், கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து அவருடைய கிருபை நிமித்தம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகையால் நாம் நிச்சயமாகவே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதுக்கடுத்த வசனம் 22 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த கிரியைகள் அதிசயங்களை நாம் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திற்கு ஆனந்த சத்தத்தோடு தெரிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை தினமும் அற்புதமாக நடத்துகிறார். ஆகையால் நாம் அவரை எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிக்கும் பொழுது, எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இடைவிடாமல் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துகிறார். ஆகையால் அவரை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டு அவரை மகிழ்ச்சியாக நாம் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 3 வழிகளில் நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். முதல் எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, உண்மையிலே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்றால், நான் என்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், உண்மையிலே ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மையை நான் நினைத்து அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய பாவமான வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக ஒன்று என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, விபச்சார ஸ்திரீ இயேசுவின் முன்பாக அவள் ஒரு குற்றவாளியாக நீக்கப்பட்டாள். அங்கே அநேகர்கள் அவளை கல்லெறிந்து கொலை செய்யும்படியாக காத்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்து, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ முதலில் அவள் மேல் கல்லெறியுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே இருந்த அனைவரும் அந்த கற்களை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து, ஏன் உன்னை கொலை செய்ய நினைத்தவர்கள் ஒருவரும் இல்லையா என்று கேட்ட பொழுது, ஒருவரும் இல்லை என்று அங்கே அந்த பெண் சொன்னதை பார்க்கிறோம். அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் அல்லது ஒரே ஒரு தகுதியான நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன என்று தெரியுமா? நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே. யோவான் 8:10 பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மரண சமயத்திலே இருக்கிறாள். அந்த பெண்ணை கொலை செய்யும்படியாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து அந்த பெண்ணை மீட்டு விடுகிறார். கிறிஸ்து அந்த பெண்ணை ரட்சிக்கிறார். ரட்சித்த கிறிஸ்து அவர் சொன்ன காரியம், உண்மையிலே நீ எனக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்றால் நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே என்ற ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அநேக காரியத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராக ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறேன் லூக்கா 7:36. பரிசேயல் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசன் வீட்டில் பிரவேசித்து வந்து இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தும் தம்மை தேடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெண் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகம அறிஞர்கள் இந்த பெண் தான் யோவான் 8:10 இயேசு கிறிஸ்து நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன பெண் என்று அநேக வேத அறிஞர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த பெண் ஓடி வந்து விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே ஊற்றி அவள் அங்கே சுத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே இருந்த ஒருவர், ஐயோ இந்த பெண் என்ன காரியம் செய்து விட்டால், விலை உயர்ந்த அந்த ஒரு தைலத்தை உடைத்து வீணாக்கி கொண்டிருக்கிறாளே, இதை விற்று யாருக்காவது கொடுத்தாலாக நலமாக இருக்கும் என்று அநேகர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். வேறு சிலர், இவள் பாவியான ஒருவள் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாளே என்று இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவை மனதிலே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்து சொன்ன ஒரு பதில்தான், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமான நன்றி உள்ளவர்களாக அல்லது நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அதற்கு ஒரு ஊமையும் அங்கே சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆம், இன்று இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக மன்னித்திருக்கிறார் என்றால் அவரிடம் நீங்கள் அதிகமாக அன்பு காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது, அவரிடம் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நம்மை எத்தனை முறை மன்னித்திருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதிகமாக மன்னிக்கப்பட்ட பாவி நான் தான் என்பதை உணருங்கள். அப்படி என்றால், நான் அதிகமாக மன்னிக்க பெற்றேன் என்றால், மன்னிப்பு பெற்றேன் என்றால், நிச்சயமாகவே நான் அதிகமாக அவருக்கு அன்பு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தும் தேவனுக்கு பிரியமுள்ளமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த விபச்சார ஸ்திரீ இந்த காரியத்தையே அவள் செய்தாள். தன்னுடைய உடல் ரீதியாக அவள் பாவம் செய்திருந்தாலும் மன ரீதியாக தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்ட அவள் தன்னுடைய சரீரத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள். ஆகையால் கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பையும் தன்னுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்ற அவள் தன்னுடைய நன்றி கடனையும் தீர்க்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நம்முடைய சரீர ரீதியாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சரீரத்தை நாம் கெடுக்கக்கூடாது. போதை பொருளுக்கோ மதுபானத்துக்கோ நம்முடைய சரீரத்தை கெடுக்காதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது நம்மை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் நம்முடைய சரீரத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்போம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் உண்மையிலே கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, உண்மையான நன்றி செலுத்தக்கூடியது என்ன என்று பார்க்கும் பொழுது, என்னிடம் உள்ள ஆஸ்தியையும் பணத்தையும் ஞானத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு அல்லது யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவர் என்னை ஆசீர்வதித்தது போல அநேகர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதாவது அநேகர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 13:15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். முதல் வசனம் சொல்கின்றது, அவரை நாம் துதிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றது. ஸ்தோத்திர பலி என்றால் என்ன என்று நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் 16, அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலி, நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் வேதத்தை இருந்து பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய காரியம், பிறருக்கு உதவ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். இப்படி செய்கின்ற காரியமே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளையே கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். 15 ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 16 தான தர்மம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் உண்மையான நன்றி செலுத்துதல் என்றால் என்ன என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட நான், சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றத்தை பெற்றுக்கொண்ட நான், பிறருக்கு அதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பகிர வேண்டும், என்னிடம் உள்ள சொத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆஸ்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து என்னிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று அநேக நேரங்களில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும் என்ற காரியம் வரும் பொழுது நாம் அதை செய்யாமல் போய்விடுகின்றோம். லூக்கா 19:8-9 நாம் வாசிக்கலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதையாகிலும் அதிகமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயக்காரன், அதாவது ஒரு பாவி, வரி வசூல் செய்யக்கூடிய ஒருவன் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்துக்கு வந்தார் என்று கேள்விப்பட்ட அவன் தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். தன்னுடைய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருகின்றது. அந்த மாற்றத்தை அவன் எப்படி வெளிப்படுத்தினான் என்று பார்க்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய காரியம், நான் யாரிடமெல்லாம் ஏமாற்றி பணத்தை வாங்கினோனோ அவர்களுக்கு 4 நான் அதிகமாக கொடுக்கின்றேன். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், என்னிடம் உள்ள ஆஸ்தியை நான் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஏமாற்றினோ அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஆஸ்தியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் சகியு செய்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் உண்மையுள்ள நன்றி கடன் தீர்ப்பது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு உண்மையாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 18:22-23 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாய் இருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் இயேசுவிடம் கேட்கிறான். அதுக்கு இயேசு சொன்ன ஒரு பதில், உன்னிடம் ஒரு குறை உண்டு, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னிடம் உள்ள ஆஸ்திகளையும் பணத்தையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு, தரித்திரர்களுக்கு கொடு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இதை கேட்ட அந்த மனிதன் தனது அதிக ஆஸ்தி இருந்தது நிமித்தமாக, அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அதிகமாய் நேசித்த நிமித்தமாக அவன் வருத்தத்தோடு அங்கிருந்து சென்றான் என்று பார்க்கிறோம். ஆம், உண்மையாக நாம் ஆண்டவருக்கு நன்றி கடன் தீர்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாகவே நம்மிடம் உள்ள ஆஸ்தியையும் நம்மிடம் உள்ள செல்வத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். உண்மையிலே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறுகின்றது. அதாவது என் வாழ்க்கையை நான் சாட்சியாக வைக்கிறேன், பிறருக்கு சாட்சியாக வைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக நான் இருக்கிறேன். முதலில் பார்த்தோம், என்னை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு. இரண்டாவது, என்னிடம் உள்ள ஆஸ்தியும் செல்வத்தையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியாக நாம் அவரை குறித்து அநேகர்களுக்கு பறைசாட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், உங்களையும் என்னையும் கிறிஸ்து அவருடைய சாட்சிகள் என்று அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய சாட்சிகள் என்றால் அவரை போலவே நாம் பின்பற்றி அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நான் வாசிக்கின்றேன் ஏசையா 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நானே அவர் என்று நீங்கள் அறியும்படி என்னுடைய சாட்சிகள் நீங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது உலகத்திற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம், உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் அனைத்தும் செய்து விடுகின்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சபைக்கு செல்லும் பொழுது அன்பாக பேசுகிறோம், அங்குள்ள மனிதர்களிடம் அன்பாக பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துவிட்டது என்றால் நாம் எப்படி சண்டை போடுகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எப்படி நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகையால் நாம் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. அப்போஸ்தலர் 5:32, இந்த சங்கீதங்களை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இங்கே பார்க்கும் பொழுது நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும், சரியான காரியங்களை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுடைய அன்பை இந்த உலகத்திற்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது பிரியமானவர்களே. இன்று உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பாவமான வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே. உங்கள் பாவங்களுக்கு அவர் தண்டனை கொடுக்காதபடி உங்களை ஒவ்வொரு முறையும் தம்முடைய கிருபையினால் மன்னிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மரண ஆபத்திலிருந்து உங்களை மீட்கிறார். அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி அவருக்காக நன்றி கடன் தீர்க்க போகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய ஆஸ்தியும் செல்வத்தையும் அல்லது உங்களுடைய தாளந்தையும் ஏழை எளிய மக்கள்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்துக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து அனைவரும் உங்களை பார்த்து மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதியும். விசேஷமாய் சிறியவர்கள் பெரியவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை தொடுங்க, அவர்களோடு கூட கர்த்த நீர் இருந்து உடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் இடத்துல கர்த்தாவே. இந்த நாளை உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால் கேட்கிற வெங்கப்பினாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.